அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் நியமித்த நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்கவும் அவர் மூலம் இறைவனிடத்திலே அன்பு கூறவும் அவனுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிப்போம். அன்பானவர்களே, ஈசா நபி அவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு உலகமெங்கும் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஈசா நபி அவர்கள் ஜன்னத்துக்கு சென்ற பின் பவுல் என்ற ஒரு ரசூல் அப்போஸ்தலர் இவ்விதமாக எழுதுகிறார். ரோமர் 1:1, 2 மற்றும் 1:16, 17 நற்செய்தி, 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 இறைவாக்கு மீண்டும் மீண்டும். அன்பானவர்களே, ஈசா நபி அவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஈசா நபி அவர்கள் ஜன்னத்துக்கு சென்ற பின் பவுல் என்ற ஒரு ரசூல் அப்போஸ்தலர் இவ்விதமாக எழுதுகிறார். ரோமர் 1:1-2 1:16-17 வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நற்செய்தி, 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 இறைவாக்கு மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் இந்த நற்செய்தி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? இறைவனின் உதவியுடன் இறைவேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த நற்செய்தியை பற்றி இன்று பேச உள்ளோம். நற்செய்தியை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கும் முன்பாக கெட்ட செய்தியை நாம் நினைவில் கொள்ளல் வேண்டும். கெட்ட செய்தி என்பது என்ன? ஆதியிலே இறைவன் வானம், பூமி, சமுத்திரம், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த பின்பு ஆதம் ஹவாவை படைத்து ஜன்னத்தின் மத்தியில் இருந்த தோட்டத்தில் இருவரையும் வைத்தான். இறைவனை சுஜீதி செய்யவும், இறைவனை நேசிக்கவும், இறைவனோடு என்றென்றும் கூடவே இருக்கவும், இறைவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் அவர்களை படைத்தான். இறைவன் இவர்களை சோதிக்கும்படியாக கீழ்காணும் கட்டளையை கொடுத்தான். தௌரத்தில் ஆதியாகமம் 2:15-17 உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஆதமும் ஹவ்வாவும் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் நடந்த விபரீதத்தையும் கெட்ட செய்தியையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 3:1-19 உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீயருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதம் ஹவ்வாவின் மீறுதலால் கீழ்ப்படியாமையால் வந்த சாபத்தை பற்றி இறைவாக்கு கூறுவதென்ன? எபிரேயர் 9:27 யூதா 15 வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாவம் செய்பவர்களை நியாயம் தீர்க்க ஈசா மறுபடியும் வருகிறார் என்பதே கெட்ட செய்தி. இருந்தாலும் நற்செய்தி என்பது என்ன? இவர்கள் பாவம் செய்து தண்டனைக்குரியவர்களான அந்த சனமே இவர்களின் பாவத்தோடு இவர்களின் உம்மத்துகளின் பாவத்தையும் போக்க ஒரு இரட்சகர் இந்த துனியாவுக்கு அனுப்பப்படுவார் என்பதே அந்த நற்செய்தி. மசீக் என்னும் இந்த மீட்பர் இந்த துனியாவுக்கு வருவதை இன்சானுக்கு அறிவிக்கும்படியாக இறைவன் அநேக இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஈசாவை பற்றி ஒவ்வொரு காரியங்களை அறிவித்தபடியால் ஈசா நபி இந்த உலகத்திற்கு வந்தபோது இவர்தான் வகி மூலம் முன்னறிவிக்கப்பட்ட மீட்பர் என்பதை அநேகரால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. இசையாஸ் என்ற இறைவாக்கினன் வகியாக உரைத்தது நிறைவேறினதை இஞ்சிலில் காண்கிறோம். ஏசையா 7:14 மற்றும் மத்தேயு 1:23 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இறை வாக்கினர் ஈசா நபியின் பிறப்பை மற்றும் வகி அறிவிக்கவில்லை. அவருடைய வளர்ப்பு, பிறப்பின் ஸ்தலம், சூழ்நிலைகள், நடைபெறும் சம்பவங்கள், ஈசாவின் வளர்ப்பு, ஊழியம், பாடு, மரணம், உயிர்த்தெழல், இவ்வாறு A to Z வரை ஈசாவை பற்றி வகி அறிவித்தார்கள். ஈசா நபியின் மரணம் மூலம் மட்டுமே இன்சானுக்கு நஜாத் உண்டு என்பதை வகி அறிவிப்பதில் இறைவாக்கினர் ஒன்றுபட்டிருந்தார்கள். மசீகின் பிறப்பில் சிலருக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அவருடைய மரணத்தை குறித்து வேறுபட்ட கருத்துடையவர்களாகவே இருக்கிறார்கள். இன்சானின் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஈசா நபி ஏன் பாடுபட வேண்டும் என்பதே இவர்களின் கேள்வி. இசையாஸ் நபி அவர்கள் இதை முன்கூட்டியே வகியாக அறிவித்துள்ளார். அதை வாசிக்கிறேன் கேளுங்கள். ஏசையா 53 சுரா 1 கடைசி வரை உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன் கேளுங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நாம் உண்மையிலேயே இறைவாக்கினரின் வார்த்தைகளின் மேல் ஈமான் கொள்கிறோமா? இல்லை, உண்மையில் ஈமான் கொண்ட சிலவற்றை நம்பி சிலவற்றை நிராகரிக்க மாட்டோம். நாம் உண்மையிலேயே இறைவாக்கினரின் வார்த்தைகளின் மேல் ஈமான் கொள்கிறோமா? இல்லை, உண்மையில் ஈமான் கொண்டால் இறைவாக்கினர் சொல்வது அனைத்தையும் ஈமான் கொள்வோம். சிலவற்றை நம்பி சிலவற்றை நிராகரிக்க மாட்டோம். ஈசா நபியின் பிறப்பை பற்றி வகி அறிவிக்கப்படுவதை நம்புகிற நாம் ஈசா நபியின் மரணத்தை பற்றிய வகி அறிவிப்பை நம்புவதில்லையே. அப்படியானால் நம்முடைய இறைவாக்கை நம்புதல் என்பது முழுமையானதாகாதே. இறைவன் இன்சானை நேசிப்பதாலும் ஒருவர் கூட ஜெகன்னத்திற்கு போய்விடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தான். அதனால்தான் யோவான் 3 சுரா 16 ஆயத்தின்படி ஈசாவை இந்த துனியாவுக்கு அனுப்பினதோடு, 1 யோவான் 3 சுரா 16 ஈசா நபி பாவ நிவாரண கூர்பானாக தன் ஜீவனை கொடுத்தபடியினால், தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் இறைவனின் அன்பு இன்னதென்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. துரதிருஷ்டவசமாக ஈசா நபியின் முழுமையை பலர் நம்ப மறுக்கின்றனர். இது ஒரு கதை என்றும் கூறுகிறார்கள். அவருடைய மரணம் யோவான் 3 சுரா 16 ஆயத்தையும், 1 யோவான் 3 சுரா 16 ஆயத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக ஈசா நபியின் முழுமையை பலர் நம்ப மறுக்கின்றனர். இது ஒரு கதை என்றும் கூறுகிறார்கள். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்றவற்றை நம்ப மறுக்கின்றனர். பவுல் என்னும் ரசூல் கூறும்போது, நம்முடைய பாவங்களுக்காக ஈசா நபி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் ரூஹோடு எழுந்தார் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 15:3-4 வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டு மௌத்தாகி கபரில் வைத்து மூடினாலும் அவரை கல்லறையில் அடைத்து வைக்க முடியவில்லை. 3 சில பெண்கள் அவருடைய உடலை பார்க்க கல்லறைக்கு வந்தபோது கல்லறை திறக்கப்பட்டு கல்லறை காலியாக இருப்பதை பார்த்தார்கள். ஈசாவும் இறைவாக்கினரும் சொன்னபடியே 3 ஈசா ரூஹோடு எழுந்து 40 அநேகருக்கு காட்சியளித்து பின் பவுல் என்னும் ரசூலுக்கும் காட்சியளித்து ஜன்னத்திற்கு ஏறி போனார். இது உண்மையான சரித்திரமே அல்லாமல் வெறும் கட்டுக்கதை அல்ல. இதை நீங்கள் நம்பினால் இறைவன் உங்களை ஜன்னத்திற்கு சேர்த்துக் கொள்வது நிச்சயம். 1 யோவான் 5:9-12 ஆயத்துக்களை வாசிக்கிறேன் கேளுங்கள். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஈசா நபியின் மேல் ஈமான் கொண்ட மாலிக் என்பவரின் ஒரு சிறிய சாட்சியோடு இப்பகுதியை நிறைவாக்க விரும்புகிறோம். மாலிக் என்னும் ஒரு மனிதர் இஸ்லாத்தின் காரியத்திலும் ஈமானின் காரியத்திலும் உறுதி கொண்டவராக அவைகளை கடைபிடித்து வந்தார். ஆனாலும் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் எங்கே போவார் என்ற நிச்சயம் இல்லாதிருந்தார். தெளிவடையும்படி பலரிடம் இது பற்றி விளக்கம் கேட்டு அவருக்கு திருப்தியான விளக்கம் கிடைக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் நற்செய்தி நூல் என்னும் இஞ்சில் புத்தகம் எனக்கு கிடைத்த போது அதை நான் வாசிக்க ஆரம்பித்ததை தொடர்ந்து எனது சந்தேகத்திற்கான விளக்கம் எனக்கு கிடைத்தது. அதற்கு ஆதாரமான சில வசனங்களை மாலிக் அவர்கள் குறிப்பிட்டதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள். யோவான் 5:24, யோவான் 11:25 மற்றும் அப்போஸ்தலர் 10:43 மற்றும் யோவான் 5:18-14:27 மத்தேயு 11:28-29 வாசிக்கிறேன் கேளுங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நண்பரே, உங்கள் பாவத்தால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் ஆத்மாவில் சமாதானத்தை பெற விரும்புகிறீர்களா? ஈசா நபி எனக்காக என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் தன்னை குர்பானாக ஒப்புக் கொடுத்து மௌத்தாகி கபரில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 அவர் ரூஹோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அதை அறிக்கை செய்தால் உங்கள் அச்சம் சந்தேகம் இருமன நிலை நீங்கி உங்கள் மௌத்துக்கு பிறகுள்ள உங்கள் வாழ்விற்கு ஒரு திட நம்பிக்கை உடையவராக காணப்படுவீர். ஓரிரு ஆயத்துக்களை வாசித்து நிறைவாக்குகிறோம் இன்ஷா அல்லாஹ். 2 கொரிந்தியர் 5:17 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறேன் கேளுங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அன்பான நண்பர்களே, நீங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை கவனித்த உங்களுக்கு இதை குறித்து ஏதும் கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.